ரெண்டு மாதம் முடிந்த பிறகு நம்ம மத்தேயுவை தொடர போறோம். லாஸ்ட் கிறிஸ்மஸ்ல தான் நம்ம இத விட்டோம்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் சர்மன், அதுக்கப்புறம் நியூ இயர் வந்துச்சு, இனாகரேஷன் வந்துச்சு, அதெல்லாம் நம்ம அதுக்கு நியூ இயருக்கு அடுத்ததாக சில ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடிப்படையான காரியங்கள் நம்ம பார்த்து முடிச்சோம். தனிப்பட்ட ஆராதனை, குடும்ப ஆராதனை, சபையாக நம்ம எப்படி இருக்கணும், ஓய்வு நாள் அப்படின்ற டாபிக்ஸ்ல சில காரியங்கள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்ப திருப்பியும் நம்ம மத்தேயுக்கு போனோம், அதை இன்னிலிருந்து தொடர்வோம். சில பேர் திடீர்னு எந்திரிச்சு மத்தேயுவா எங்க இருந்து எங்க படிச்சோம் எங்க விட்டோம் அப்படின்னு நீங்க கலங்க வேண்டியதில்லை. அதனால ஒரு சின்ன ரிவ்யூவா நான் கொடுத்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மத்தேயுல வந்து 5-7 வரைக்கும் ரொம்ப நேரம் நம்ம செலவிட்டோம். ஒரு வருஷத்துக்கிட்ட நம்ம செலவிட்டோம். மலை பிரசங்கத்துல பல சத்தியங்களை நம்ம படிச்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்ததாக மத்தேயு 8 நம்ம வந்திருந்தோம். நான் சொன்ன மத்தேயு வந்து நம்மளை எங்கேயோ கூப்பிட்டு போற 24 அவர் எழுதி 28 அவர் எழுதி இருக்கும்போது எங்கேயோ நம்மளை கூப்பிட்டு போறார். அவர் வந்து அவருடைய ஒரு நோக்கத்தோடு இந்த மத்தேயு முழு புக்கை நம்ம படிச்சு முடிச்ச பிறகு எந்த விதமான சந்தேகமும் இல்லாம இயேசு கிறிஸ்து தான் சாட்சாத்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட மேசியா, அவர் தான் தேவகுமாரன் என்ற முழுமையான விசுவாசத்தோடு நாம் அடையணும். அதான் அவருடைய நோக்கம். ஒரு அப்போஸ்தலனாக இயேசு மேல நமக்கு இருக்கிற விசுவாசம் வளர்ந்து அவரை அதிகமாக நாம் நம்பணும், நம்ம வாழ்க்கையில அவர் அதிகமாக தேவனை மகிமைப்படுத்தணும், அதுக்காகத்தான் அவர் எழுதுறாரு. அதை லாஸ்ட் பிரேயர் மீட்டிங்ல நான் சொன்ன மாதிரி சபையை குறித்து ஒரு தவறான ஐடியா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு நம்ம ஆராதனைக்கு போனோம், சபை வந்து எதுக்கு நமக்குன்னா, அநேக பேர் சபை என்ன நினைக்கிறதுன்னா மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு சபை, மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு சபை. பாருங்களேன், இது ரொம்ப தவறான ஐடியா. சபையுடைய பிரதான நோக்கம் என்ன? பாஸ்டர் இதை இப்படி சில பேர் கேட்கலாம், ஒருவேளை இப்படி கேட்கிறவங்களுக்கு நாங்கள் எத்தனையோ பிரச்சனைகள்ல இருந்து வரோம், உலகத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் வச்சுட்டு வரோம், நீங்க வந்தா வாரம் வாரம் மத்தேயு 1 எடுங்க, 5 எடுங்க, 10 எடுங்கன்னு இதையே சொல்லி கொடுக்குறீங்களே, எங்க பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் பேசக்கூடாதா, எங்களுக்கு எங்க பிரச்சனைகளுக்கு எப்படின்னு பேசக்கூடாதான்னா, பாருங்க சர்ச் வந்து மக்களை வந்து நல்லா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு சர்ச் இல்லை, புரிஞ்சுக்கணும். சர்ச் வந்து ஆறுதலா பேசுறதுக்கு மாத்திரம் சர்ச் இல்லை, ஒரு சோஷியல் சர்வீஸ் செய்யற மாதிரி. உங்களுக்கு கல்யாணம் சரியில்லை, உங்களுக்கு வேலை சரியில்லை, உங்களுக்கு பண பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு மோசமான பிள்ளைகள் இருக்கா, அதெல்லாம் சரி பண்றதுக்கு இல்லை சர்ச். சர்ச்சுடைய பிரதான நோக்கம் அது இல்லை, அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. பாருங்களேன், அது அப்படித்தான் சர்ச் போயிடுச்சு. சர்ச்சுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம ஒன்னா கூடி வருகிறதுனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? The primary function of the church வந்து தேவனை மகிமைப்படுத்தும், அதான் சர்ச்சுடைய நோக்கம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. மற்ற எல்லாமே அடுத்ததுதான். ஃபர்ஸ்டா நம்ம எல்லாரும் கூடி வர்றதுக்கு காரணம், நம்ம கூடி வரும்போது கூடி வந்து ஆராதிக்கும் போது ஆண்டவர் மகிமைப்பட்டாரா, அதுல எல்லோருமே சந்தோஷமாக திருப்தியாக வீட்டுக்கு போனா போதும். அந்த எண்ணத்தோடு நம்ம வரமா சர்ச்சுக்கு யோசிச்சு பாருங்க. அதான் நம்மளுடைய நோக்கம். நம்ம கூடி வருவதற்கே காரணம் என்ன? என்னுடைய நாமத்தில் கூடி வருகிறார்கள்னா, ஆண்டவரே உன்னுடைய நாமம் மகிமைப்படுத்துறதுக்கு கூடி வருவோம். அந்த நோக்கத்தோடு தான் நம்ம வரணும். சுயநல நோக்கத்தோடு இல்லை, அந்த நோக்கத்தை நம்ம மாத்திக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப முக்கியம், அதை நம்ம உணர்றது. சர்ச்சா நம்ம இருக்கிறதுக்கு காரணமே அதான். அப்படி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தும் போது அதனோட பக்க விளைவுலாம், அதனோட ஒரு பாதிப்பாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஒரு சபை ஆண்டவரை உண்மையாக சுயநல நோக்கம் இல்லாம ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அவங்களுடைய சபையும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அவங்களுடைய எல்லா பகுதியிலையும் எல்லாமே ஒழுங்கா ஆண்டவர் செஞ்சு வருவார். பாருங்களேன், இட்ஸ் பை ப்ராடக்ட். அது இல்ல நோக்கம், பிரைமரி நோக்கம் அது இல்ல. சபையுடைய பிரைமரி நோக்கம் தேவனை மகிமைப்படுத்தணும், அதுக்காகத்தான் நாங்க வரோம். தேவன் இன்னைக்கு மகிமைப்பட்டாரா, போதும் சந்தோஷமா வீட்டுக்கு போலாம் நம்ம அப்படின்னு நம்ம நினைச்சு வரணும். அந்த நோக்கத்தை நம்ம மாத்திக்கணும். ஏன்தான் இந்த சபைகள்ல பிரச்சனை என்ன? சில சபைகள்ல மக்களுக்கு உதவி செய்யறோன்னு, உங்க திருமணம் எப்படி நல்லா இருக்கிறது, ஹஸ்பண்ட் இப்படி நடந்துக்கணும், ஹஸ்பண்ட் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா ஒழுங்கா பல்லு விளக்கணும், நல்லா பேசணும் வைஃப் கிட்ட அப்படின்னு சில ஹாரிசான்டலா சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க பொருளாதார விதத்துல. நீங்க வேலையில இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், செல்ஃப் ஹெல்ப் குரூப் பண்ணுவாங்க. சரிங்களா, உலகத்துல அப்படித்தான் சில இதெல்லாம் செய்யுது. எந்த பிரச்சனையும் அப்படி சால்வ் ஆக போறது இல்லை. ஒருவேளை இன்னைக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகலாம், நாளைக்கு வேற பிரச்சனை உங்களுக்கு வரும். அதை புரிஞ்சுக்கணும். பாருங்களா, ஒரு சூப்பர்ஃபிஷியலா மேல் பார்வையாக அதெல்லாம் சால்வ் ஆக முடியாது. உங்களுக்கு கெட்ட கல்யாணம் இருந்துச்சுன்னா அது கெட்ட கல்யாணம் தான். அது மேல் பார்வையா என்னென்னவோ செஞ்சு பார்க்கலாம், தற்காலிகமா அது சால்வ் ஆகலாம். ஆனா இன்னைக்கு பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா நாளைக்கு இன்னும் 10 பிரச்சனைகள் இருக்கும். ஆனா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஏன் இந்த பிரச்சனைகள், ஏன் நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படி இருக்குது, ஏன் இத்தனை ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு பகுதியிலும் வாழ்க்கையிலன்றதுக்கு காரணத்தை புரிஞ்சுக்கணும். வேதம் என்ன சொல்லு தெரியுமா, நம்ம அதை உண்மையா நம்புறது இல்லை. யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரோமர் 1 அவர் சொல்றார், அவரை தேவன் என்றும் அறிந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கனத்தை அவர்கள் கொடுக்காமல் போனார்கள். அவரை தேவன் என்றும் அறிந்து அவரை மகிமைப்படுத்தாமல் போனார்கள். தேவனை பற்றிய அறிவை அவர்களுக்கு பற்றி கொள்ள மனதில்லாததுனால் தேவன் இழிவான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார், அவங்களை ஒப்பு கொடுத்துட்டார். அவரை மகிமைப்படுத்தாது தாங்க பிரதானமா நம்ம செய்யறது பாவம். நம்மளை படைத்ததே எதற்காக படைச்சாரு? நம்மளை படைத்ததே மனுஷனுடைய படைப்பே ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு அதை படைக்க அந்த நோக்கத்துக்காக வாழும்போது வாழாத போது தான் எல்லாத்துலயும் பிரச்சனை. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அதான் பிரச்சனை. அதான் நம்மளுக்கு சீஃப் சின். அதை நம்ம கான்சியஸா உணர்றது இல்லை தெரியுமா? என் வாழ்க்கையில இந்த பகுதியில் ஏன் பிரச்சனை இருக்கு? நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தலையே, அதுக்காகத்தான் இந்த பிரச்சனை இருக்கு நம்ம உணர்றோமா? யோசிச்சு பாருங்க. அதான் காரணங்க, வேதம் தான் சொல்லுது. நம்ம நம்புறோமோ இல்லையோ, நம்புறோமோ இல்லையோ, இழிவான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தாரு. என்ன ஆயிடுச்சு, இழிவான சிந்தை ஒப்பு கொடுத்தா எப்படி ஆயிடுவோம்? ஒரு நாளைக்கு 4 சினிமா பார்த்துட்டு, நல்லா டிவியை பார்த்துட்டு, வயிறு நிறைய சாப்பிட்டு தூங்கினேன்னா போறோம். அதான் என் வாழ்க்கை. நல்லா சாதிச்சு, நல்லா அறாம எப்படி இருக்கீங்க, அறாமா இருக்கிற அதான் என் வாழ்க்கை. அவளுக்குதான் அதை விட மேல தேரவே மாட்டேன். இழிவான சிந்தை அப்படித்தான் இருக்கும். அதை விட பெரிய சந்தோஷம் அவனுக்கு இல்ல வாழ்க்கையில. அதுக்கு அவனை படைச்சாரு, அதுக்கு அவனுக்கு ஆத்மா கொடுத்து படைச்சாரு. இன்னும் எவ்வளோ உயர்வான காரியங்களை நீ சாதிக்கணுமே, இழிவான சிந்தையில வாழ்றிய இதுவா வாழ்க்கை அவனுக்கு? அப்படி இழிவான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு பாருங்க. எல்லா பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில, அதான் ரோமர் 1 அவர் போடுறார், லிஸ்டே போடுறார். நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற, வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான இச்சைகளுக்கும், பொருளாசைக்கும், அநீதிக்கும், குடும்ப பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அவரை தேவன் என்றும் அறிந்து அவரை மகிமைப்படுத்தாமல் போனார்கள். அவரை பற்றி அறிகிற அறிவை பற்றி கொள்ள அவர்களுக்கு மனசு இல்லாததுனால் இந்த மாதிரி விட்டுட்டார். அவர் தான் பிரச்சனை, நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. நம்ம அதை பாக்குறோமா, த காஸ் ஆஃப் ஆல் ப்ராப்ளம். ஏன்னா லைஃப் ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதியிலையும் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தலை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஹெல்த் பிரச்சனை, எனக்கு உடம்பு பிரச்சனை, நம்ம உடம்பு சிக்னஸ் தான் வருது, எனக்கும் சிக்னஸ் தான் சில நேரங்களில் வந்துட்டு, அது உலகத்தில் பாவம் உலகத்தில் இருக்கிறது தான். ஆனால் அநேக காரியங்கள் நம்ம தவிர்த்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, என் உடம்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குறது, ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் இந்த உடம்புல. அதுக்காகத்தான் உடம்பை எனக்கு கொடுத்துருக்குறேன், நல்லா சாப்பிட்டு தூங்கில அப்படி ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா என் பாடி மூலமாக ஆண்டவர் மகிமைப்படணும். அதுக்காகத்தான் என் பாடியை நான் வைப்பேன்னு எனக்கு உணர்வு உறுதி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன், சாப்பிட்டுட்டு இருக்கமா, என் பாடி எந்திரிச்சு காலைல எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஓடுவேன். ஏன்? எனக்கு பிடிக்கிறது இல்லை தான் எக்ஸசைஸ், ஏன் ஆனால் இந்த உடம்பு நல்லா ரெஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை, எக்ஸசைஸ் பண்ணலாம். இதை நல்லா சேர்த்து இது பண்ணோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், சாப்பாடு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருப்போம், நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கணும். இல்லை, ஆண்டவர் மகிமைப்படுத்தணுமே பாடியின் மூலமா, இந்த சரீரத்தின் மூலமா ஆண்டவர் மகிமைப்படுத்தணுமே, ஒழுங்காக சாப்பாட்டில் கேர்ஃபுல்லாக இருப்போம், அப்படின்னு உடம்ப நல்லா பார்த்துக்கும். அநேக வியாதிகள், முதுகு வலி, அந்த வலி, இந்த வலி, அந்த வலியான்னு உடம்பு வலி கஷ்டப்படுறதுல தவிர்த்துக்கும். ஒன்று, இன்னும் ஒவ்வொரு வாழ்க்கையில் பகுதியை எடுத்து பாருங்க. பொருளாதார விஷயம், பண பிரச்சனைங்க, பண பிரச்சனை. ஆண்டவர் என் வாழ்க்கையில கொடுத்தது எல்லாமே சின்ன காரியத்துலேருந்து பெரிய காரியம், அதுக்கு நான் சொந்தக்காரன் இல்லை. இதை வச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நான் ஒரு நல்ல உக்ரானக்காரன், உக்ரானக்காரன்னு தெரியுதா, நான் ஒரு மேனேஜர். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, என் வீடு ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, என் சம்பளம் ஆண்டவர் எனக்கு கொடுக்கறது. அதை வீணா நான் செலவு பண்ணக்கூடாது, அதை அனாவசியமா நான் செலவு பண்ணக்கூடாது. அதை ஜாக்கிரதையா கணக்கோடு நாளைக்கு ஆண்டவர் கணக்கு கொடுக்குற மாதிரி நான் நடந்துக்கணும், அனாவசியமா செலவு பண்ணக்கூடாது. ஒரு நல்ல உக்ரானக்காரனா வாழ்ந்தோம்னா அநேக பணப்பிரச்சனையை நம்ம தவிர்த்துக்கலாம், அநேக பொருளாசை விஷயங்கள்ல நம்ம தவிர்த்துக்கலாம், எப்படி செலவு செய்யணும் நம்ம பார்த்துக்கலாம் இல்லைங்களா. கண்டபடி மனசுக்கு வந்தபடிலாம் செலவு செய்யாம எதிர்காலத்து சிந்திச்சு நல்லா யோசிச்சு சேர்த்து வைக்கலாம். ஆண்ட நான் மற்றவங்களுக்கு பாரமா இருந்துடக்கூடாதுன்னு யோசிச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு பகுதியும் எடுத்து பாருங்க, அதே மாதிரி குடும்பத்திலையும் எடுத்து பாருங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எல்லாம் அந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா வாழ்க்கையில நம்ம இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து ஆண்டவரை அந்த ஏரியால மகிமைப்படுத்தாம விட்டுட்டோம். அதுக்கு தான் சஃபர் பண்ணோம். அதுக்காகத்தான் நம்முடைய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? இந்த நேரத்தில் நம்முடைய மிகப்பெரிய தேவை மத்தேயுவை படிக்கணும். மத்தேயு என்ன சொல்லியிருக்கிறாரோ, ஆண்டவரை பத்தி என்ன சொல்றாரோ, அதை பார்த்து வசன வசனமா பார்த்து அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இயேசு எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவமானவர் நம்பி அவரை பற்றிய உயர்வான சிந்தனை நமக்கு ஏற்றுக்கொண்டு கடவுளை சீரியஸா எடுத்துக்கணும். நம்ம கடவுளை சீரியஸா தான் எடுத்துக்கிறதுல ரொம்ப சீப். இந்த காலத்துல ஒரு இர்ரெவரண்ட் ஏஜ், அடிப்பாரே உனக்கு தெரியாதானோ, ரொம்ப சீப்பு. எல்லா விஷயங்களையும் வாழ்க்கை விஷயத்துல இந்த விஷயத்துல நம்முடைய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? டேக் காட் சீரியஸ்லி. கடவுளை சீரியஸா எடுத்துக்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் அப்பதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பாருங்களேன், அதனாலதான் ஹாரிசான்டல் நம்முடைய ப்ராப்ளம், ஹாரிசான்டல் ப்ராப்ளம் இல்லை, வெர்டிகல் ப்ராப்ளம். அதை பார்க்க தெரிஞ்சுக்கணும். வேதம் அதான் சொல்லுது, வாழ்க்கையில ஏன் எல்லாம் இப்படி இருக்குதுன்னா, அவரை தேவன் என்றும் அறிந்து அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நீ செலுத்திக்கிட்டு இல்லை அந்த வாழ்க்கையின் பகுதியில், அதனாலதான் பிரச்சனைகள். அதை பார்க்கிற நாம் எந்த பிரச்சனைக்கும் நிரந்தர தீ ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா, இயேசுவை இன்னும் அதிகமா அறியணும், இயேசுவை இன்னும் மகிமைப்படுத்தணும், இயேசுவை இன்னும் விசுவாசிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே முதல்ல அவர் சீரியஸா எடுத்துக்கிட்டு அவருக்கு பயப்படு. ஓய்வு நாளை பத்தி பார்த்தோம், ஓனருக்கு பயப்படுறோம், வருமா வந்துருமான்னு பயப்படுறோம் இல்லைங்களா, கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கலாம் என்ன ஆகும் நம்ம நினைக்கிறோமோ அவருக்கு பயம் இருக்கா? அந்த பயம் இல்லாத வரைக்கும் முட்டாள்களா தான் நம்ம இருப்போம், முட்டாள்கள் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். யோசிச்சு பாருங்க, அதான் ஃபர்ஸ்ட். ஆகவே மிகப்பெரிய தேவை நமக்கு என்ன? இயேசு கிறிஸ்துவை அதிகமா நம்பணுங்க, நம்பணும் அவரை, அவருக்கு அவரை நம்பணும், அவருடைய அதிகாரத்தை நம்பணும், அவருடைய பவரை நம்பணும், அவரை பற்றிய உயர்வான சிந்தனை வச்சு அவரை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். அதான் மத்தேயு நமக்கு செஞ்சு வரார். அதான் மத்தேயு ஒவ்வொரு வசனத்திலையும் வசன வசனமாக வார்த்தை வார்த்தையாக அவரை பற்றி சிந்திச்சு அது நிலைத்திருந்து அது நம்ம வாழ்க்கையை மாத்த அது நம்ம முயலும். அதுக்காகத்தான் அவர் எழுதி வர, அதனால தான் மத்தேயு படிக்கிறது அவசியம். ஆகவே இந்த புக்கை நம்ம தொடர்ந்து படிப்போம், இந்த புக்கை படிக்கலாம். பார்க்கும்போது நம்ம சொல்ல முடியாது, இன்னும் ஒரு தொடர்ச்சியா இப்போ 8வது அதிகாரத்தில் இருக்கிறோம். ஒருவேளை இன்னும் 2-3 வருஷம் கூட ஆகலாம், ஏன் 5 வருஷம் கூட ஆகலாம், அது எப்படி போகுதுன்றத பொறுத்து இருக்கு. ஆனா நம்ம த்ரில்டா இருக்கணும், ரொம்ப த்ரில்டா இருக்கணும். ஏன்? நம்முடைய மிகப்பெரிய தேவை தாங்க. அப்படி நம்ம பாக்குறோமா, தேவனை மகிமைப்படுத்தணும், இயேசுவை இன்னும் அறியணும், இயேசுவை இன்னும் மகிமைப்படுத்தணும், இயேசுவை பத்தி உயர்வான சிந்தனைகள் நமக்கு வரணும், என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் இயேசுவை உயர்த்தணும், கடவுளை மகிமைப்படுத்தணும். அது படுத்தும் போது தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். அது நடக்கிறது எப்படி? அவரை பத்தி அறிந்தாதான். மத்தேயு நமக்கு என்ன சொல்றாரு இயேசுவை பத்தி, இயேசுடைய மகிமைகளை எப்படி காட்டுறாரு, அதை பார்த்து படிக்கும் போது தான் நம்ம மறுரூபம் அடையிறோம். ஆகவே அது ஒரு காரணம் நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரு முகவரியாக. ஓகே, மத்தேயு இப்ப படிச்சுட்டு இருக்கோம். மத்தேயு என்ன பண்ண பாக்குறாரு, ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இயேசுதான் கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா அப்படின்னு காமிச்சுட்டு வர்றார். அடுத்த ஸ்லைட பார்த்தோம்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அவர் நமக்கு காமிச்சுட்டு வர்றாரு. முதல் அதிகாரத்துல என்ன காமிச்சாரு, அவருடைய வம்ச வரலாறின் மூலமாக அவருடைய சட்ட தகுதியை காமிச்சார். அவரு தான் ஆபிரகாமுடைய வித்து, தாவீதுடைய குமார், அதுன்னு 1வது அதிகாரத்துல காமிச்சார். 2வது அதிகாரத்துல அவருடைய பிரத்யேகமான பிறப்பு, கன்னி மரியாக்கு கன்னிக்கு பிறந்தார். 700 வருஷத்துக்கு முன்னாடி ஐசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி பிறந்தார். அந்த அது 2வது அதிகாரத்தை பார்க்கிறோம். இது எழுதியிருந்தபடி அவருடைய தீர்க்க தரிசனத்தின் அதிகார தகுதியை நம்ம பார்க்கிறோம் 2வது அதிகாரத்துல. 3வது அதிகாரத்துல அவருடைய ஞானஸ்தானத்தை பார்க்கிறோம். அந்த ஞானஸ்தானத்துல உங்களுக்கு தெரியும், ஸ்ரீயேகமே வந்து அங்க சாட்சி கொடுத்துச்சு, பரிசுத்தாவி அவர் மேல இறங்கி வந்தாரு, பிதாவே வந்து இவர் என் நேசகுமார். 1வது அதிகாரத்துல அவருடைய சட்ட தகுதியை பார்க்கிறோம், 2வது அதிகாரத்துல அவருடைய தீர்க்க தரிசன தகுதியை பார்க்கிறோம், 3வது அதிகாரத்துல அவருடைய தெய்வீக தகுதியை பார்க்கிறோம். கடவுளே வந்து சொன்னார் இவர் தான் என் நேசகுமாரன். 4வது அதிகாரத்துல அவருடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை பார்க்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதி, எல்லா மனுஷர்களையும் சோதிச்சு அழிக்கிற அதிபதிய பிசாச, அவன் கொடுக்கக்கூடிய எல்லா சோதனையும் தாங்கி அவனையே ஜெயித்து வெளியே வந்தார் இல்லைங்களா. அவன் தான் ஓடினான், இவரு ஓடல, அவன் தான் அவரை விட்டு இவரு சமாளிக்க முடியாதுன்னு ஓடி போனான். இந்த பிரபஞ்சத்தின் பிரபுவே ஜெயித்தார். அவருடைய ஆவிக்குரிய தகுதி 4வது அதிகாரத்துல 5-7 வரைக்கும் நம்ம என்ன பார்க்கிறோம், யாருமே பண்ண முடியாத அளமான உயர்ந்த ஒரு கொள்கை உள்ள ஒரு பிரசங்கத்தை, மல பிரசங்கத்தை எடுத்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய இறையல் தகுதி, தியாலஜிக்கல் குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப 8:9 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 8:9 என்ன பார்க்கிறோம்? அவருடைய பவர் குவாலிஃபிகேஷன் தான் போட்டிருக்கு. அதாவது அவர் தான் கடவுள், கடவுள்னா அவருக்கு எல்லாமே செய்ய முடியும், அவருக்கு சர்வ வல்லமை பவர் இருக்குன்றத அதன் மூலமா அவர் நிரூபிக்கிறார். அதைத்தான் நான் பார்க்க போறோம். இதை படிச்சு இந்த 8:9 மத்தேயும் இயேசு கிறிஸ்து செஞ்ச 9 அற்புத அடையாளங்களை நமக்கு எடுத்து காட்டுறார். 9 miracles. அது ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா எந்த விதமான சந்தேகமும் இல்லாம இதை செய்யறவரு கடவுள் தான், கடவுள் இல்லாம வேற யாருனாலையும் இதை செய்ய முடியாதுன்ற அளவுக்கு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு அந்த அற்புதங்கள் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு புரியுதுங்களா, ஒவ்வொரு அதிகாரத்திலையும் மத்தேயு என்ன செய்யறாருன்னு இயேசு கிறிஸ்துவைய மகத்துவங்களை, அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை, தகுதியை நமக்கு எடுத்து காட்டுறாரு. அதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அதான் ஃபுல் பிக்சர். நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது சொன்ன மாதிரி மத்தேயுக்கு தெரியும் நம்முடைய மிகப்பெரிய தேவை இயேசு மேல இருக்கிற விசுவாசம் நமக்கு வளரணும். அது ரொம்ப ரேர். விசுவாசிக்கிறோம்னு சொல்றவங்க எல்லாம் விசுவாசிகள் அல்ல. இயேசுவே என்ன சொன்னாரு? நான் வரும்போது, மீண்டும் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ, விசுவாசம் இருக்குமா அப்படின்னாரு. ஏன் என்னங்க இவ்வளவு பேர் சர்ச்சுக்கு போறாங்க, இவ்வளவு பேர் விசுவாசினா? உயிருள்ள விசுவாசம்ன்றது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அவர் முதல்ல வந்த காலத்திலே அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு மனுஷங்கிட்ட விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலன்றார், இஸ்ரவேலுக்குள்ளேயே பார்க்கல அப்படின்றார். ரொம்ப ரேர். அந்த விசுவாசம் எப்படி இருக்கும் இதான் நம்ம காமிச்சு வர்றார் இல்லைங்களா. இந்த விசுவாசம் எப்படி இருக்கும், இதுதான் உண்மையான விசுவாசம். முதல்ல ஒரு உதாரணம், ஒரு குஷ்டரோகி, 8:10 முதல்ல ஒரு குஷ்டரோகி, அவனுடைய விசுவாசம் என்ன யோசிச்சு பாருங்க. அவனுக்கு இருந்த கஷ்டம் நமக்கு யாருக்காவது இருக்கா? வேர்ஸ்ட் லைஃப். குஷ்டரோகி, உடம்பெல்லாம் குஷ்டம் பிடிச்சி போய் சமுதாயத்தினால் தள்ளப்பட்டு வனாந்திர குகைகளில் வாழ்ந்துக்கிட்டு அவனுக்கு இருக்கிற கஷ்டம் யாருக்கு இருக்க முடியும்? எனக்கு கஷ்டமா, அந்த கடவுளுக்கு கண் இருக்கா, எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுப்பிச்சிக்காரு, அவர் இப்படி பண்ணுன்னு. ஆனா அவனுக்குள்ள ஜீவனுள்ள விசுவாசம் இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவன் என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட வந்து அவர் முகம் காலில் விழுவான். காலில் விழுந்து என்ன பண்றான், ஆண்டவரே வந்து முகம் குப்புற விழுந்து அவர் பணிந்து ஆராதிக்கிறான். முதல்ல ஆராதனை செய்யறான். நீங்க பெரியவர், நீங்க எவ்வளவு பெரியவர், இறையாண்மை உள்ளவர், என் வாழ்க்கையில் நீங்க என்னன்னா அனுப்பலாம் ஆண்டவரே, நீங்க பெரியவர், உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தம் பண்ணுங்க, உங்களுக்கு சித்தமானா என்ன சுத்தம் பண்ணுங்க. அதான் அவன் கேட்கிறான். பாருங்களேன், அவனுக்கு இருந்த தாழ்மை, ரெண்டு டிமாண்டும் பண்ணல, கிறிஸ்துவோட பவரை பத்தி எவ்வளவு விசுவாசம் இருந்துச்சு, அவருக்கு சித்தமானா அவர் செய்ய முடியும் அப்படின்னு அவன் முதல்ல ஆராதனை செலுத்துறான். ஏன், ஒருவேளை அவர் சித்தமானா, எனக்கு சித்தம் இல்லப்பா போப்பா அப்படியே இருந்துட்டு போ அப்படின்னா என்ன பண்ணிருப்பான், ஆராதனை செலுத்திட்டு தான் போயிருப்பான். ஏன், அதுக்குதான் அவன் செஞ்சவொன்னு நான் அவரை ஆராதிக்கிறேன்னு இல்ல, அவர் செய்யறதுக்கு முன்னாடியே அவர் ஆராதனைக்கு பாத்துறாருன்னு ஆராதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பம் செய்யறான். அதான் அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறோம், அருமையான விசுவாசம். அடுத்த உதாரணம், இயேசுவைய ஆச்சரியப்படுத்தின ஒரு 100 அதிபதி. உண்மையான விசுவாசம் இதான் பா, நீ நினைக்கிறது இல்ல விசுவாசம். இந்த குஷ்டரோகத்துல பாரு, இந்த 100 அதிபதியில பாரு, அவன் ஒரு புறமதஸ்த, ஒரு ரோமன் சோல்ஜரு. என்ன பார்க்கிறோம், ரோமன் சோல்ஜர் யூதர்களை வெறுப்பாங்க, ஆனாலும் அவன் தேவனுடைய மனுஷர்களை நேசிச்சான், யூதர்களை நேசிச்சு அவர்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கான். அது மாத்திரம் இல்ல, அவன் ரொம்ப தயால மனுஷன், கருண்யம் உள்ள மனுஷன், இரக்கம் உள்ளவர்கள், பாக்கியவான்கள், மலப்பிரசங்கத்தின் மனுஷன். அந்த ரோம் உலகத்துல பயங்கரமான ரோம் கலாச்சாரத்துல அந்த மிலிட்டரி சோல்ஜர், அவன் எத்தனையோ வார் போர்களை பார்த்திருப்பான், எத்தனையோ பேர் செத்து கால் கை உடைஞ்சதை பார்த்திருப்பான், பாடுபடுறதை பார்த்திருப்பான். அதெல்லாம் அவனை கடினப்படுத்தல, கடினப்படுத்தாம அந்த நேரத்தில் ஒரு தன்னுடைய அடிமை பாடுபடுறானேன்னு நினைச்சு அவனை காப்பாத்துறான் பாருல்ல, அவனுக்காக அவனை காப்பாத்தணும்னு அவனுக்கு இறக்கம் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அவனுடைய தாழ்மையை பார்க்கணும். ஆண்டவரே, உங்க முன்னாடி வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதனாலதான் நான் யூதர்களை அனுப்புறேன், நீங்க என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் தகுதி இல்லை. அவனு விசுவாசம் பாருங்க, இரக்கம் உள்ளவன், எவ்வளோ ஆவியில் எளிமை உள்ளவன். அது மாத்திரம் இல்லை, அவனுடைய இயேசு கிறிஸ்துடைய வல்லமை மேல எவ்வளோ நம்பிக்கை. ஆண்டவரே, உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் பெருசு, எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவன், இவன் போ நான் போறான், வா நான் வரான், ஆனா நீங்க எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவங்க, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போன செத்தவங்க எல்லாம் உயிரோடு எழுந்துச்சு வந்து நிக்க முடியும் ஆண்டவரு, என் வேலைக்கார ஏமாத்திரம் ஆண்டவரு, ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். இயேசு கிறிஸ்துடைய ஒரு வார்த்தை மேல அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு. நமக்கு இருக்கா? இதான் என் விசுவாசம், இதான் ஜீவனுள்ள விசுவாசம். எந்த அளவுக்கு விசுவாசம்? இஸ்ரவேலுக்குள்ளயும் சபசபையா தேடி பார்க்கிறேன், நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையே அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுற. ஓகே, நம்ம தொடர்ந்து நம்ம படிப்போம். இந்த விசுவாசத்தை அவர் காமிச்சிட்டு அதுக்கு நடுவில் இந்த மனுஷன் மூலமா ஒரு பிரசங்கத்தை கொடுக்கிறார். ஒரு ஷார்ட் பவர்ஃபுல் மெசேஜ், ஒரு பிரசங்கம். இந்த மனுஷனை வைத்து ஒரு பிரசங்கத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? 10-13 வரைக்கும் பார்க்கிறோம். நம்ம என்ன பிரசங்கத்தை கொடுக்கிறாரு? இயேசு 10-13 வரைக்கும் படிக்கிற இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடனே வந்து இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பாக இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த அற்புதம் நடக்குது. இந்த அற்புதம் அவங்கிட்ட அவனுக்கு விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவனுக்கு உடனே சரி செய்யலை. சரி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கத்தை கொடுக்கிறார். ஏன்? நம்ம எல்லாரும் அதை மறக்கக்கூடாதுன்றதுக்காக பிரசங்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி செய்கிறார். நடுவில் வருது. என்ன இந்த பிரசங்கம்? பரலோகத்தை பத்தியும் நரகத்தை பத்தியும் ஒரு படத்தை நமக்கு எடுத்து காட்டுறார். பரலோகத்தை பத்தியும் நரகத்தை பத்தியும் ஒரு படம், அழகான படம். பரலோகத்தை பத்தி ரொம்ப அழகான படம். என்ன படம்? அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து, 11 வசனம், பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடனே பந்தி இருப்பார்கள். பரலோகத்தை பத்தி நிறைய அழகான படங்கள் இருக்கு. ஆனா இதுல ரொம்ப அருமையான படம் ஒன்று போட்டிருக்கு பாருங்க. பரலோகம் என்ன தெரியுமா? ஒரு நித்திய ஓய்வு நாள், ஒரு ரெஸ்ட். சந்தோஷமா இல்லை உங்களுக்கு? நமக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்? போன வாரம் தான் பார்த்தோம், ஓய்வு நாள்ன்றது வந்து பரலோகத்துக்கு நம்ம ட்ரெயின் பண்றது. ஏன்னா பரலோகத்துல வேலை இருக்க போறது இல்ல, பரலோகத்துல எக்ஸாம் இருக்க போறது இல்ல, வியாதி இருக்க போறது இல்ல, உலக கவலை இருக்க போறது இல்ல, எதை பத்தியும் நம்ம சிந்திக்க வேண்டியது இல்ல. பாரப்படி எல்லா உலக கவலையை எடுத்து வச்சுட்டு கடவுளுடைய பிரசன்னத்தில் சந்தோஷமா அனுபவிக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரைனிங் கிரவுண்டு தான் சாபத். பரலோகம் அப்படித்தான் இருக்க போகுது. பாருங்க, இங்க அப்படிதான் ரெஸ்டா இருக்க போகுது. எவ்வளவு சில பேர் வந்து வேலையில கஷ்டப்படுறவங்க தெரியும், உட்கார்றதுக்கே டைம் இல்லைங்க, உட்கார்றதுக்கே டைம் இல்லை. அறி செய்யணும், எவ்வளோ காரியம் செய்து முடிக்கணும், எவ்வளோ ஸ்கெடியூலு, அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஓடணும், ஒரு ரிலாக்ஸாக இருக்கவே முடியலங்க, அவ்வளோ செய்யணுன்றவங்களுக்கு எவ்வளோ பரலோகத்தில் எல்லாரும் உட்காந்து இருப்பாங்க. அப்படி என்ன குறிக்குது தெரியுமா? அதுவும் யூதர்ல வந்து உட்காந்து சாப்பிட்றது எப்படி சாப்பிடுவாங்கன்னா, இந்த ஸ்டேட்டுங்கள்லாம் சாப்பிடுவாங்க, புரியுதுங்களா? அவங்க உட்காந்து ஒரு சோஃபா மாதிரி இருக்கும், படுத்துக்கிட்டு பெட் மாதிரியே இருக்கும், அதே நல்லா படுத்துக்கிட்டு ஒரு வாய் சாப்பிடுவாங்க, அரை மணி நேரம் பேசுவாங்க, ஒரு வகை சாப்பிடுவாங்க, இன்னும் அரை மணி நேரம் பேசுவாங்க. ஒரு ரிலாக்ஸ்டு மீல் டைம், ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆபிரகாம், ஈசாக்கோடு பந்தி இருப்பாங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ், இட்டர்னல் ரெஸ்ட். அதான் காட்டுறேன். எத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்தில், அதெல்லாம் பாரமெல்லாம் போய் பரலோகம் ஒரு ரிலாக்ஸ்டு டைம். சில நேரங்களில் நம்ம டயர்டு, உலகத்தில் எவ்வளோ அதை செய்யணும் இதை செய்யணும்னு சில நேரங்களில் டயர்ட்னஸ்லேயே கூட தூக்கம் வருதில்ல. சில நேரத்தில் வந்து படுத்து டயர்டாக வந்து படுத்துடுறோம். சண்டே கூட நமக்கு ரெஸ்ட் இருக்கிறதில்ல. ஆனால் பரலோகம் ஒரு இட்டர்னல் ரெஸ்ட், நிம்மதி. இந்த உலகத்தில் ரொம்ப உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும், எங்கேயா நிம்மதி இருக்குது, எங்கேயா ரெஸ்ட் இருக்குது. இந்த உலகத்தில் இல்லை, பரலோகம் பாருங்கள், ஒரு இட்டர்னல் ரெஸ்ட். அது ஆவிக்குரிய விதத்துலேயும் ரெஸ்ட் இல்லை, சரீர விதத்துலேயும் ரெஸ்ட் இல்லை, சமுதாய விதத்துலேயும் ரெஸ்ட் இல்லை. இந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கு, நமக்கு ரெஸ்ட் கொடுக்கக்கூடாது இல்லைங்களா? இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்து தேசம்னு ஏதோ ஒன்று பண்ணி மைனாரிட்டிஸ்க்கு ஏதோ பிரச்சனைகள் வருது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிளாக் மணின்னு சொல்லி இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து பேங்க்ல போடுங்கன்ட்டாங்க. இப்போ பேங்க்ல போட்டோம். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? இப்போ 2-15 நடக்கிற நியூஸு, ஒருத்தர் வந்து நிரவ் மோடின்னு 11,300 கோடி பேங்க் பணத்தை எடுத்து கொள்ள அடிச்சு நல்லா மனுஷன் ஊரை விட்டு ஓடிட்டார். நம்ம போட்ட பணம் தான் பிளாக் மணின்னு பேங்க்ல போட வச்சாங்க. நம்ம போட்ட பிளாக் மணி நம்ம பணத்தை அவர் பேங்க்ல இருந்த கொள்ள அடிச்சுட்டு டிரான்சாக்ஷன்ஸ் அது இது ஏமாத்தி எவ்வளோ எவ்வளோ ரூபா 11,300 கோடி ரூபா டைமண்ட் வியாபாரி எல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டார். அவர் குடும்பத்தோடு ஓடிட்டார். பேங்க்ல இது பண்ணி அதெல்லாம் டிரான்சாக்ஷன்லாம் ஏமாத்தி இப்போ நாடே திணறுது. இப்போ பேங்கிங் சிஸ்டம் என்ன ஆகும்? நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க பேங்க் சிஸ்டம் என்ன ஆகுதுலாம் எங்க வருமானம் பண்றது எல்லாம் திணறாங்க. அங்கே நிம்மதியே இல்லை, மக்களுக்கு நிம்மதியே இல்லாத ஒரு இடம். ஆவிக்குரிய விதத்துல நிம்மதி இல்லை. எங்கேயாவது நம்ம ரிலாக்ஸ்டா இருக்க முடியுதா? ஆவிக்குரிய ஒரு வெக்கேஷனுக்கு போறோம் ரிலாக்ஸ், அங்கேயும் ஜாக்கிரதையா இருக்கணும். பாவம் வந்துருமா? பாவம் விழித்திருந்து ஜபிக்கணும் எப்பப்பாரு அப்படித்தான். ஆனா பரலோகத்துல பாவமே இருக்க போறது இல்லை, ரிலாக்ஸ்டா இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிக்சர். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையா? பாவமே இருக்காது, என்ஜாய் பண்ணலாம். விழித்திருக்க வேண்டியதில்லை, ஜபி சர்மன் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை, ரிலாக்ஸா இருக்கலாம். ரெஸ்ட் டைம், ரெஸ்ட் டைம். ரொம்ப இன்பமான ஒரு படம் பரலோகம். அது மாத்திரம் நிரந்தர அமைதி. அது மாத்திரம் வேற ரெஸ்ட் மாத்திரம் இல்லை, பந்தி இருப்பார். பரலோகம் ஒரு பெரிய ஃபீஸ்ட், பெரிய ஃபீஸ்ட், ஒரு பெரிய பண்டிகை. இந்த படம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, பெரிய ஃபீஸ்ட். 100% ரிலாக்ஸ்டா இருக்கிறது மாத்திரம் இல்லை, பெரிய ஃபீஸ்ட். அதான் பந்தி இருப்பார்கள். சில நேரங்களில் ஒரு பெரிய கல்யாணம், ஒரு எம்எல்ஏ கல்யாணம் இல்லை சீஃப் மினிஸ்டர் கல்யாணம் எவ்வளோ கிராண்டாக நடத்துகிறாங்க இல்லைங்களா? வீலா பேலஸ்லேயோ இல்லை இந்த பேலஸ் கிரவுண்ட்ஸ்லையும் நடத்தும் போது கல்யாணத்துக்கே நம்மளே ஆர்வமாக போக்குறோம். இன்னும் சில விசுவாசிங்க இருக்காங்க, சில நாடுகளில் இருக்காங்க, அவங்க வருஷத்தில் ஒரு வாட்டி பண்டிகையை பார்த்ததில்லை. சாப்பாடு வாரம் வாரம் கஷ்டமே கஷ்ட இதில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளை ஒண்டி நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு பரலோகத்தில் இட்டர்னல் ஃபீஸ்ட் பாவனுக்கு பந்து ஏற்பார்கள்னு போட்டிருக்கார். ஃபீஸ்ட் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஃபீஸ்ட், பெரிய அதுவும் ஃபீஸ்ட் மாத்திரம் இல்லை, யார் கூட உட்காந்து ஃபீஸ்ட்டு? ராஜா கொடுக்குற ஃபீஸ்ட், ஒரு எம்எல்ஏ சீஃப் மினிஸ்டர் கொடுக்குற ஃபீஸ்ட்டே இப்போ எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா உலகத்தை படைத்த கடவுள் உலகம் தோற்றத்துக்கு முன்பதாக ரெடி பண்ணிட்டு இருக்கிற ஃபீஸ்ட் ஃபீஸ்ட் தான். என்னென்னா அந்த மாதிரி ஒரு இட்டர்னல் ஃபீஸ்ட் அதான் சொல்கிறார். அடுத்ததாக அந்த ஃபீஸ்ட் யார் கூட? சில நேரங்களில் டின்னர் வந்து வித் ஃபிலிம் ஸ்டார், வித் கிரிக்கெட் ஸ்டார், ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரோடு டின்னர்னா ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் இங்கே யாரோட டின்னரு? ஆபிரகாம், ஐசாக், யாக்கோபோடு டின்னருங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்னு? விசுவாசத்தில் உயர்ந்த முன்மாதிரியாக இருந்தவங்க. லூத்தருக்கு அதிபதியை பார்க்குறோம், அவன் அருமையானவன். விசுவாசத்திலேயே டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க ஆபிரகாம், த ஃபாதர் ஆஃப் த ஃபேத்ஃபுல். அவர் தான் விசுவாசத்தில் பெரியவர். தன் பிள்ளையே கொடுக்கணும்னா எடுத்துகிட்டு போய் கொடுத்தவராச்சு, அவ்வளோ பெரியவர் அவர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுனா எல்லா பரிசுத்தமான்கள் விசுவாசிகளோடு. உங்களுக்கு இருக்க அந்த என்ஜாய்மெண்ட்டு எனக்கு பார்த்தா அது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. இந்த உலகத்தில் என்னதான் ஃபீஸ்ட் இருந்தாலும் பந்தி வச்சாலும் சில நேரங்களில் சில பேர்கிட்ட ஃபீஸ்ட்டுன்னு சாப்பிட்றோம், அவங்க மனசில் என்ன நம்மளை பற்றி நினைக்கிறாங்கன்னு தெரியாது. நல்லா தான் போடுறாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன் சில நேரங்கள் நம்ம குடும்பத்திலேயே ஃபீஸ்ட் இல்லை உறவினரோடு ஃபீஸ்ட் வைக்கும்போது திடீர்னு ஏதோ ஒன்று பேசிடுறாங்க, அதுக்கு ஃபீஸ்ட்டை கெட்டு போகுது இல்லையா? சாப்பிட்றது கூட பிடிக்கிறது இல்லைன்னா இப்போ எப்படி சொல்லிட்டாங்களேன்னு. ஆனால் அங்கே எல்லாருமே பரிபூர்ணப்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்கள், எல்லோருமே இயேசுடைய அன்பினால் நிறைந்த பரிசுத்தவான்கள். எங்கேயுமே தவறான பேச்சு அங்கே இருக்காது. அவங்களோட சாப்பிட உங்களுக்கு பிடிக்காதா? என்ன மாதிரி ஃபீஸ்ட்? யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் இருப்பாங்க. ஆபிரகாம் இருப்பாரு, யோசேப் இருப்பாரு, மோசே, யோசுவா, ராஹா, ரூத், புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள். என்ன ஜாய்ஃபுல்லா இருக்கும், விசுவாசிகளுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும். ஏன் நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்றேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்புக்காக ஏங்குறோமே. எப்ப பாரு பேச்சுனா எது வருது? என்ன சாப்பிட்டீங்க, வேலை என்ன, அது என்ன, இந்த என்ன, அது என்ன, அரசியல் பேச்சு, அந்த பேச்சு தான் இருக்கே தவிர ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் இல்லையே நமக்கு மத்திய. அந்த வசனம் என்ன போட்டு இருக்கு? இந்த வசனம் பேசணுன்றதுக்காக பேச்சு இல்லை. நீங்க ஆழமா சிந்திச்சு அதை யோசிச்சிருந்தா அது தெரியும், நம்மளும் அதை என்ஜாய் பண்ணுவோம். அந்த மாதிரி நேரம் போறதே தெரியாது, டைமே பத்தாது. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல், அங்க என்ன பேசுவோம்? மோசே கிட்ட, மோசே உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குது, நீங்க போன வாரம் என்ன அப்படியா பேச்சு இருக்கும்? இல்ல, ஸ்பிரிச்சுவல் டாக் எப்படி இருக்கும்? மோசே, கானான் தேசத்துல ஆண்டவர் உங்களை அனுப்பிலேயே நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அவர்கிட்ட கேட்கலாம். யோசுவா, சூரியனை நிக்க வச்சுங்க, நீங்க எப்படி தான் நிக்க வச்சீங்க? அவரை கேட்கலாம். ராகாவம்மா, நீ வந்துட்டிய, எப்படி தான் வந்த? போவாஸ், ரூத் அங்க இருக்கும், போவாஸ் அங்க இருப்பாரு, எவ்வளவு நல்லா இருக்கும். ஐ திங்க் அது நினைச்சு நினைச்சு பார்க்க வாய் ஊறுதுன்னு இல்லைங்களா. அந்த சிசி எப்போ போவோம், எப்போ போவோம், அங்க போய் எப்போ இருப்போம். உலகெல்லாம் வெறுத்து போறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு இன்பமா இருக்கும் அந்த சிசி. அதான் அந்த பரலோகம், இன்பமான பரலோகம், இன்பமான ஐக்கியம், அது ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும். வாய்தான் ஊருது. கால்வின் இருப்பாரு அங்க, லூத்தர் இருப்பாரு, ஸ்பர்ஜன், டிண்டன், எல்லாரும் இருப்பாங்க. அந்த இடம் என்னமா இருக்கும். வாட் ஆர் கேதரிங் ஒரு பாட்டு வரும், வாட் ஆர் கேதரிங் இட்வில் பி, வாட் ஆர் கேதரிங் இட்வில் பி. அதை விட பெரிய இன்பம் என்ன தெரியுமா, தன்னையே நமக்காக கொடுத்து தன்னையே அர்ப்பணித்த நம்மளை இந்த உலகத்துல யாருமே நேசிக்காது. நம்ம தாயை விட அதிகமா நேசிச்ச தேவகுமாரன் நடுவுல இருப்பாரு, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம அம்மா கூட சாப்பிடணும், சில நேரத்தில் நான் நினச்சி பார்ப்பேன் எங்கள் அம்மா சாப்பாடு போடுற மாதிரி அவங்க போடுற மாதிரி யாரும் போட மாட்டாங்க, போட்டு என் பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க, இப்படி காலை வச்சுட்டு உட்காந்துக்குவாங்க. சாப்பிட்ற வரைக்கும் உடம்பு ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவங்க குழம்பு ஊற்றுவாங்க, அதை ஊற்றுவாங்க அப்படின்னு பாசத்தோடு. ஒரு தாய் ஃபீஸ்டே அது அப்படி இருந்தால் இயேசு ஃபீஸ்ட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களா. அவரை மாதிரி நம்மளை யாரும் நேசிச்சதில்லை, அவரை மாதிரி நமக்கு யாரும் செஞ்சதில்லை. அவர் கண்கள் அன்போடு நிறைஞ்ச கண்களோடு நம்மளை பார்ப்பாரு, எவ்வளோ அன்போடு பார்ப்பாரு. அவர் கையில் சாப்பிடும் போது அவர் கை குத்தப்பட்ட காயம் இருக்கும், அவர் நம்மளோடு நடக்கும்போது அந்த காயத்தின் நம்ம அன்பின் சின்னம் இருக்கும். நம்மளை இந்த உலகத்திலேயே நேசித்ததை விட அதிகமாக அவரை மாதிரி யாரும் நேசித்ததில்லை. அவர் கூட சாப்பிட போகிறோன்னா அதாங்க பரலோகம். செவன் நினச்சி நினச்சி ஆனந்தப்படலாம். தேவகுமாரனுடைய பிரசன்னம் அதோடு இல்லை. பரலோகத்தின் படம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. அதோடு இல்லை, வேற என்ன போட்டிருக்கு, எத்தனை பேர் வருவாங்க, அநேகர் போட்டிருக்குங்களா, கிழக்கிலும் அநேகர் வருவாங்க. ரொம்ப இன்பமா இல்லை. எப்போ பாரு அநேகர் அநேகர் எங்க தான் வந்திருக்கு, நரகத்துக்கு தான் அநேகர்னு போட்டிருக்கு இல்லைங்களா, நரகத்துக்கு தான் அநேகர்னு போட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் பரலோகத்துக்கு அநேகர் வருவாங்க. ஒரு மனுஷனும் எண்ணக்கூடாத எண்ணிக்கை அங்கே இருக்கும். நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் நினைச்ச உடனே, ஒரு சபையை எடுத்தா கொஞ்சம் பேர், ஒரு ஜெனரேஷன் எடுத்தா கொஞ்சம் பேர், ஆனா பரலோகத்துல வந்து சேரும் போது அநேகர் இருப்பாங்க. தான் ஆண்டவர் சொல்ற அநேகர், அநேகர் இருக்கும்போது ஏங்க நீங்களும் நானும் இருக்க முடியாது, ஏன் நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, அநேகருக்கு இடம் இருக்காங்க, அநேகர் வரப்போறாங்க, விதேஷல் கம் வந்தே வருவாங்கன்ற. ஏன் நம்ம ரிலேட்டிவ்ஸா இருக்கக்கூடாது, ஏன் நமக்கு அறிஞ்சவங்களா இருக்கக்கூடாது, நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல இருந்துட்டு போயிடுவோமே. அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு வழியா ஏன் இருக்கக்கூடாது, அநேகருக்கு இடம் இருக்கு. அதான் சொல்ற இல்லைங்களா, எதிர்பார்க்க முடியாதவங்க வருவாங்க. இந்த நூற்றுக்கு அதிபதி அங்க இருப்பார், அவரை பார்த்தா ஜெயிண்ட் மாதிரி இருப்பாரு அங்க. இவ்வளோ இயேசுவே ஆச்சரியப்படுத்திட்டியப்பா நீ, ஜெவலியா மிஞ்சிட்டிய நீ அப்படின்னு அங்க நிற்பார். எங்க இருந்து வருவாங்க, கிழக்கிலும் ஈஸ்ட் டு வெஸ்ட், ஈஸ்ட் டு வெஸ்ட்னு வருது. அவர் இஸ்ரவேலுக்கு சொல்றாரு ஈஸ்ட் டு வெஸ்ட்னு. ஈஸ்ட் வெஸ்ட்னா இஸ்ரேல் நடுவில் இருக்கு, ஈஸ்ட் வெஸ்ட்னு போட்டோம்னா முழு புறமதஸ்த இவங்க ஜென்டைல்ஸ் இருக்கிற இடம், முழு ஜென்டைல் வேர்ல்டு. அவர் அதான் சொல்றாரு முழு ஜென்டைல்ஸ்ல இருந்து வருவாங்க. நம்ம இந்தியாவில் எடுத்தோம்னா ஈஸ்ட்ல என்ன இருக்கு தெரியுமா, முக்கியமா நடுவில் இருக்கிறது குஜராத் இருக்கு, குஜராத்ல இருந்தும் வருவாங்க. ஒரு மோடி 25 வருஷம் ஆண்டாலும் சரி அங்க குஜராத்ல இருந்தும் வருவாங்க. பரலோகத்தில் யோசிச்சு பாருங்க, உலகத்தின் பல பகுதியிலிருந்து அவங்க வருவாங்க. இந்த நூற்றுக்கு அதிபதி அவன் ஒரு புறமதஸ்தன், அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார் இந்த நூற்றுக்கு அதிபதி வந்து ஒரு ஜென்டைல், ஒரு முன்ருசி மாதிரி பரலோக ராஜ்யத்துக்கு. ஏன் சபை வந்து புறமதஸ்தர்களை நிறைஞ்சிருப்பாங்க, யூதர்களால அது சிந்திக்கவே முடியல. இன்னைக்கும் எடுத்து பாருங்க, சபை இஸ்ரவேல் ஜனங்க நிராகரிச்சிட்டாங்க இயேசுவை. இன்னைக்கு சர்ச் ஃபுல்லா இருக்கிறது எத்தனை யார் ரொம்ப இருக்கிறது, புறஜாதியர்கள் தான். அதை அன்னைக்கே பார்த்து அவர் சொல்ற பாருங்க, அவனால நம்பவே முடியல. வண்டர்ஃபுல் பிராமிஸ், ஆப்ராம் ஈசாக்கு ஏன் அவங்கள ஒண்டி போட்டிருக்காருன்னா, அவங்க தான் உடன்படிக்கை, ஆப்ராமோடு தான் உடன்படிக்கை செய்தாரு. உடன்படிக்கையின் ஜனங்கள் புறமதஸ்தர் எல்லோரும் வருவாங்க. யூதர்களுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்காத ஸ்டேட்மெண்ட், அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப விரும்பாத ஒரு காரியம். அவங்க என்ன நினைச்சாங்க, அவங்களுடைய டீச்சிங் படி பரலோகத்தில் யார் தர்மா இருப்பாங்க, வெறும் யூதர்கள் தான் இருப்பாங்க. இந்த பலஸ்தீனாவில் இருக்கிற யூதர்கள் மட்டும்தான் பரலோகத்தில் இருப்பாங்க. பரிசேயர்கள் நினைச்சாங்க, பரிசேயர்கள் மட்டும்தான் பரலோகத்தில் இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஒரு புறமஜஸ்தனும் அங்கே வரமாட்டான்னு அவங்க நினைச்சாங்க. அவங்க என்ன, அவங்களுடைய டீச்சிங் படி என்ன இருந்துச்சுன்னா, தேவ ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடி மேசியா வந்து எல்லா புறஜாதியர்களும் கொண்டு போட்டுருவாரு, கொண்டு போட்டு வெறும் யூதர்கள்லாம் பரலோகத்துக்கு போவாங்க. அவங்களுக்கு இதை சொல்றாரு எப்படி இருக்கும், பரலோக ராஜ்யத்துக்கு எல்லா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்லேருந்து எல்லா ஜாதிக்காரும் வருவாங்க, புறஜாதிகள் வந்து வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, ஆபிரகாமோடு ஈசாக்கோடு உட்காந்து பந்தி ஏற்பார்கள். அவங்களுக்கு இதை விட தாங்க முடியாது. ஏன், அவங்க இந்த உலகத்திலேயே பந்தி உட்கார மாட்டாங்களே, ஒரு புறமதத்தை கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, அவன் வீட்டுக்கு போக மாட்டாங்க, அவன் சாப்பிட்டு தட்ட சீட்டுப்பட்டதுன்னு நினைப்பாங்க. இவர் என்ன சொல்லிட்டாரு, அவங்க தான் வந்து பரலோகத்தில் நித்தியமா வந்து ஆபிரகாம் ஈசாக்கோடு உட்காந்து தாங்கவே முடியாது. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங். பரலோகத்தில் ஒரு படத்தை கொடுக்குற நிச்சயமா வருவாங்க. அதுக்கப்புறம் படலோகத்தில் ஒரு படத்தை பார்த்து முடிச்சோம், இன்னொரு படத்தை கொடுக்குறாரு. எதை பத்தி, நரகத்தை பத்தி ஒரு படம். இதான் சேட், இதான் ஸ்டேட். இது சொன்னது பார்த்தா இதுவே அவங்களுக்கு ஷாக்கிங். என்ன சொல்றாரு 12வது வசனத்தில், ராஜ்யத்தின் புத்திரர் அப்படின்னா யாரு, புறமதஸ்தர் பரலோகத்துக்கு வந்து ஆபிரகாமோடு உட்காருவாங்க. ராஜ்யத்தின் புத்திரர்னா யாரு, யூசருங்க தான். அப்போஸ்தலர் 3ல பேதுரு சொல்றார், நீங்க தான் ராஜ்யத்தின் புத்திரர், உங்களுக்கு தான் உடன்படிக்கை செய்திருக்கார், வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்காரு, 10 கட்டளையை கொடுத்தார், நீங்க தான் ராஜ்யத்தின் புத்திரர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்களை என்ன செய்ய போறாரு, புறம்பே தள்ளு இருள், புறம்பான இருளில் தள்ள போட போறார். இதை விட அவங்களுக்கு ஒரு பாக்ஸ், கல்ற பாக்ஸ்ல கடைசி ஆணி அடிச்ச மாதிரி ரொம்ப தாங்க முடியாத ஸ்டேட்மெண்ட், தாங்க முடியாத, ரொம்ப கோபம் வர வைக்கிற ஸ்டேட்மெண்ட். ஏன், அவர் என்ன சொல்றாரு, ராஜ்யத்தின் புத்திரரா நீங்க இருந்தாலும் சரீர பிரகாரமான யூதர்களா தான் இருக்கீங்க, வெளிப்பிரகாரமான யூதர்களா தான் இருக்கீங்க, ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு விசுவாசம் இல்லை. இந்த விசுவாசியை பார்த்து சொல்ற, இந்த விசுவாசத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு சர்மன் எடுக்கிற, இவருடைய விசுவாசத்தை பாருங்க, இப்படிப்பட்டவங்க புறமதஸ்தர்கள் தான் வரப்போறாங்க, ஆனா ராஜ்யத்தின் புத்திரன் சொல்லிக்கிட்டு இருக்கிற விசுவாசமே இல்லாத நீங்க பரலோகத்தில் இருக்க போறது இல்லை. புறம்பே தள்ளப்பட போறீங்க, புறம்பா தள்ளப்பட போறீங்க. ஏன், விசுவாசம் இல்லாம நீ யூதனா இருந்தோம் எந்த பிரயோஜனம் இல்லை. விருத்த சேதனம் செஞ்சு வெளிப்பிரகாரமான காரியங்கள் எது செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய அவிசுவாசத்தினால உன்னுடைய சுதந்திரத்தையே நீ இழந்து போய்விட்டாய், இழந்து போய்விட்டாய். எங்க கடவுளுடைய பிரசன்னத்தில் நீ தள்ளப்பட போறீங்க. இது இன்னைக்கு எப்படி பொருந்தோம், அது யூதர்களுக்கு அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு இன்னைக்கும் ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருக்கு. ராஜ்யத்தின் புத்திரர்கள் யார் தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற ராஜ்யத்தின் புத்திரர்கள், நான் உங்களுக்கு சொல்றேன், அன்னைக்கு இருந்த யூதர்கள் மாதிரி வெறும் வெளிப்பிரகாரமான பக்தியிலேயே நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க. வெளிப்பிரகாரமான பக்தி என்ன, ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லை, உள்ளுக்குள்ள விசுவாசம் இல்லை. இந்த மலப்பிரசங்கத்தின் குணங்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் இல்லை. ஜனங்க ஞாயிற்றுக்கிழமையான பைபிள் எடுத்துக்குவாங்க, சபைக்கு வருவாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், கம்யூனியன் எடுத்திருக்கலாம், சபை மெம்பரா இருக்கலாம், வெளியில வெளியில மாத்திரம் பக்தி, ஆனா உள்ளுக்குள்ள இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இருந்த விசுவாசம் இல்லை, இந்த ஆவியில் எளிமை இல்லை, நான் உங்ககிட்ட வர்றது கூட தகுதி இல்லை ஆண்டவரே என்ற குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட இல்லை, விசுவாசத்தின் அடையாளங்களே இல்லை. அவங்கதான் இன்னைக்கு இருக்கிற ராஜ்யத்தின் புத்திரங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பரலோகத்துக்கு போவேன் நினைச்சிட்டு இருக்காங்க, இல்ல அவங்களுடைய நிலைமையை காட்டுறாரு. பாருங்களேன், சபைக்கு வரலாம், 101 காரியங்களை செய்யலாம், ஆனா உண்மையான இந்த நற்கனிகளை கொண்டு வருகிற குணங்கள், விசுவாசம் நமக்கு இல்லைன்னா நம்மளை நாமளே ஏமாத்திக்கலாம். சர்ச் மெம்பர், ராஜ்யத்தின் புத்திரர்கள், இன்னொன்னு சொன்னா சர்ச் மெம்பர்னு சொல்லலாம், நம்ம டேர்ம்ஸ்ல சொல்லணும், சர்ச் மெம்பர்னு. அவங்களுடைய நிலைமை என்ன, நமக்கு பெரிய சோதனை. அதான் சிறு பிள்ளைகளுக்கும், சிறு பிள்ளைகள் கிறிஸ்தவ குடும்பத்து செகண்ட் ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு ரொம்ப சோதனை. நம்ம அப்பா அம்மா கிறிஸ்டியன்னா நம்மளும் கிறிஸ்டியன் நம்ம நினைச்சுக்கலாம் இல்லைங்களா. இப்போ பெரிய மோசமான சபைகள்லாம் மோசமாக போகிறதுக்கு காரணம் என்ன, ஏன்னா பெற்றோர்கள் ஒருவேளை விசுவாசியாக இருந்திருக்காங்க, சபையை ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் பெருசாகி சபை மெம்பராக ஆயிடுதுங்க. ஆனால் அவங்கள விசுவாசிகள் இல்லை, அது பெரிய சபையாக ஒரு சத்த சபையாக போயிடுறதுக்கு காரணம் தான். அதான் நம்ம பாரத்தோடு இந்த சண்டே ஸ்கூல் நடத்தணும்னு பார்க்கலாம். இந்த சண்டே ஸ்கூல் வேறு சண்டே ஸ்கூலுக்காக இல்லை, சண்டே ஸ்கூல் நோக்கம் என்ன, சத்தியத்தை விதைச்சு அவங்க ரட்சிக்கப்படணும், அதுக்காக பாரத்தோடு ஜபிக்கணும் இல்லைங்களா. தட் இஸ் த கோல். அது பாருங்க, அதைத்தான் நம்ம யோசிச்சு பண்ணோம். பெரிய பாவிகள் பரலோகத்துக்கு போவாங்க, ஆயக்காரர்கள், பாவிகள், வேசிகள் பரலோகத்துக்கு போவாங்க, குடிகாரங்க எல்லாம் மனம் திரும்பினவங்க பரலோகத்துக்கு போவாங்க. எவ்வளவு மோசமா இருக்கட்டும், ஆனா மனம் திரும்பினவங்க திரும்பி இருந்தா பரலோகத்துக்கு போவாங்க. ஆனா நீ ஆயுசெல்லாம் வெளி பக்தி வேஷம் போட்டுக்கிட்டு நீ நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா பரலோகத்துக்கு போக மாட்டேன். இதான் ஆண்டவர் சொல்ற, யோசிச்சு பாருங்க. இதை பாருங்க, எங்க நம்முடைய நிலைமை என்ன, ராஜ்யத்தின் புத்திரர்கள் வெளிப்பிரகாரமான பக்தியின் காரியங்கள். புரியுதுங்களா, யாருன்னு, வெளிப்பிரகாரமான விநாயகத்திலும நான் சபைக்கு வருவேன், பைபிளை படிப்பேன், நான் பேப்டிசம் எடுத்திருக்கேன், நான் ஒரு சர்ச் மெம்பர் அப்படின்னே சொல்லிக்கிட்டு உண்மையான விசுவாசம் உள்ள இல்லை. விசுவாசத்தின் கனிகளாக இனிய ஆவியில் எளிமை, துயரப்படுகிறது, நீதியின் இல்லாத குணங்கள்லாம் இல்லவே இல்லை. இந்த நூற்றுக்கு அதிபதி இருந்த குணம் இல்லை. ஆனால் நான் ராஜ்யத்தின் புத்திரன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு வார்னிங்கை கொடுக்குறேன். என்ன அவங்களுடைய நிலைமை பாருங்களேன். சில நேரத்தில் நரகத்தின் படம், பரலோக படம் எவ்வளோ இன்பமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. நரகத்தின் படத்தை நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. ஒரு ரொம்ப சோகமான படம், பிளாக் புக்கை திறந்தா சில நேரங்கள் திறந்து சீக்கிரம் மூடிடுவோன்ற இல்லைங்களா. அந்த மாதிரி ஸ்க்ரீனை திறக்கிற மாதிரி திறந்து காட்டுறாரு, காட்டுறவனுடைய நிலைமை. இந்த மாதிரி நாடகம் போட்டுன்னு வாழாது. உன் நிலைமை என்னன்னு பார்த்துக்க. இங்க வேண்டாம், மனுஷர்களை நீ ஏமாத்தலாம். உன் நிலைமை என்னன்னு பாரு. என்ன சொல்றாரு, இந்த காலத்தில் இதெல்லாம் பிரசங்கம் பண்றது இல்லை, ஏன்னா ஜனங்க அப்செட் ஆயிடுவாங்கன்னு. ஆனா நம்ம பார்க்கணும், ஏன்னா தேவகுமாரன் சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா. ஓகே, முதலாவது என்ன, ராஜ்யத்தின் புத்திரர் யாருன்னு பார்த்துட்டோம். வெளிப்பிரகாரமா நாடகம் போடுறவங்க என்ன நடக்கும், அவங்களுக்கு ரொம்பான இருளில அனுப்பப்படுவார்கள், இல்ல தள்ளப்படுவார்கள். இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை தெரியுமா, காஸ்ட் அவுட். காஸ்ட் அவுட் அப்படின்னா என்ன தெரியுமா, ஒரு அழுக்கானது அசிங்கமானது நம்ம தூக்கிட்டோம்னா உடனே எவ்வளவு தூரம் தூக்கி போடணும்னு பாக்குறதா, காஸ்ட் தூக்கி போடு, அப்படி போடப்படுவாங்களா. எங்க பாருங்கள, யாரு, ஒரு மாயமாலக்காரன் வரான், நியாய தீர்ப்புக்கு வரான், நியாய தீர்ப்பு வாழ்க்கையெல்லாம் சபை மெம்பர்னு சொல்லிட்டு, நான் ஒரு ராஜ்யத்தின் புத்திரன்னு சொல்லிட்டு உண்மையான விசுவாசம் இல்லை, உண்மையான மனம் திரும்புதல் இல்லை, குணங்கள் இல்லை. ஆனால் நாடகம் பண்ணிட்டு எவ்வளோ பிரசங்கத்தெல்லாம் கேட்டுட்டு அப்பாவுடைய ஜபம், அம்மாவுடைய ஜபம், எல்லாம் வைஃபுடைய ஜபம், ஹஸ்பண்டுடைய ஜபம் எல்லாத்தையும் மீறி சபையில் இருந்துக்கிட்டு, இது எல்லாத்தையும் மீறி இதயம் மாத்திரம் மாறாம சாவுக்கு வந்துக்கலாம் பாருங்களேன். அப்படி கூட வந்துட முடியும். இதெல்லாம் மீறி இதெல்லாம் என்னத்துக்கு வச்சிருக்கிறார், நம்மள எப்படியாவது நிச்சயத்தை தொடர்றதுக்கு முன்னாடி நீ ரட்சிக்கப்பட்டுரு, மனம் திரும்பிடு. ஆனா இதெல்லாத்தையும் மீறி ஆயுசு முடிஞ்சு போச்சு, ஆயுசு முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டு முடிஞ்சு போச்சு. நியாய தீர்ப்புக்கு வரான், நியாய தீர்ப்புக்கு வந்த உடனே வார வாரம் ஆண்டவர் அவனை கூப்பிட்ட, எல்லாத்தையும் மீறி நியாய தீர்ப்புக்கு வந்த உடனே மனம் திரும்பாம வந்து நிக்குது. நின்ன உடனே ஆண்டவர் சொல்ற, காபிரியேல் தேவதூதனுக்கு சொல்ற, அவனை வீசு, அந்த அருவெருப்ப தூக்கி வீசு அப்படின்ன உடனே தேவதூதன் கட்டுறார், அவன் கையும் காலமா கட்டி அவன உடனே போமாட்டார் இல்லைங்களா. பரலோகத்துக்கு யாருமே விரும்பி, நரகத்துக்கு யாரும் விரும்பி போமாட்டாங்க. அவங்கள வீசினா தான் அதுக்குள்ள போவாங்க. கைய காலை கட்டி யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருக்கும். கைய காலை கட்டி அவனை தூக்கி அந்த எரி நரகத்துல காட்டும் போது ஒரு நிமிஷம் பாக்குறான். பார்த்த உடனே எப்படி இருக்கும் அந்த காட்சி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எரியிற அக்கினி, அவியாத அக்கினி புழுக்கள், பாட்டம்லெஸ் பிட் அந்த அக்கினிக்கு காட்டும் போது வீசறதுக்கு முன்னாடி ஒரு பார்வை, அங்கிருந்து வருகிற ஓலங்கள், கூக்குரல்கள், பெருமூச்சுகள், நித்தியமா வேதனைப்படுகிற ஒரு இடம். அந்த இடத்தில் அவன் தூக்கி பிடிச்சி அவன் கதறான், ஐயோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் எனக்கு பிரசங்கம் கொடுங்கள, 5 நிமிஷம் சுவிசேஷ பிரசங்கம் கொடுத்து எனக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள அப்படின்னா இல்ல. அப்போ அந்த நேரத்தில் கூக்குரல்ட்டு கதறி என்ன பிரயோஜனம், அந்த பருள் நரகத்திலிருந்து வருகிற வேதனைகள், கூக்குரல்கள், கதறதெல்லாம் கேட்குது, பாதாளத்திலிருந்து வருது அந்த சவுண்டு. அதை கேட்குறான், அவனை பிடிச்சி தூக்கி சான்ஸ்ல ஒரு வீசுறதுன்னா பின்னாடி தூக்கி வீசுறது. ஏன்னா என்ன போட்டிருக்கு, தள்ளப்படுவார்கள். யோசிச்சு பாருங்க, 1 நிமிஷம் டைம், 5 நிமிஷம் ஒரு பிரசங்கம், காஸ்பல் சர்மன் கொடுங்க, 1 மணி நேரம் கேட்டியா ஆயுசெல்லாம். இனிமே அவனுக்கு அழைப்பு இல்லை, எனவே அவனுக்கு சான்ஸ் இல்லை, டைம் இஸ் லேட், ஓவர், டைம் ஓவர் அப்படின்னு அவனை தூக்கி, டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தூக்கி அவனை போடும் போது இறங்கி நித்திய 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 நித்தியமா இறங்கி 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 இறங்கி, அதுக்கு பேர் பாட்டம்லெஸ் பிட்டு. கீழே வருமா வருமானா, வரதே வராது. வேதனை கீழே கீழே குக்குரல் கேட்டுக்கிட்டே கத்திக்கிட்டே போகணும். வேதனை வேதனை தூக்கி போடும் போது அந்த அருவறுப்ப தூக்கி போட்டிருக்கார். தள்ளப்படுவார்கள் எங்க தள்ளப்படுவார்கள், புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். புறம்பான இருள் என்ன, வீட்டுக்குள்ள இருக்கிற இருள கொஞ்சம் சமாளிச்சிடலாம், வெளியில இருக்கிற புல்லு வண்ட சர யூனிவர்ஸே இருளா இருந்துச்சுன்னா என்ன, அதாங்க நரகம். புறம்பான இருள், புறம்புனா என்ன, கடவுளுடைய எந்த விதமான நல்ல பிரசன்னமும் அங்க இல்லவே இல்லை, வெளியில வெளியிலே நாய்களும் அசுத்த உள்ளவர்களும் தூக்கி வீசப்படுவார்கள். வெளியில நீ போடுவாங்க, வெளியில அந்த என்ன மாதிரி இடம், கடவுளுடைய ஒரு துளி தயவோ இறக்கமோ பரிதபிப்போ உனக்கு இருக்காது. என்ன சித்திரவதை அனுபவிச்சாலும் ஐயோ பாவம்னு பாக்குற இடம் இருக்காது. வேதனைப்படுவ, தூக்கி வீச புறம்பான இருள், கடவுளுடைய எந்த பிரசன்னமும் இல்லாம இருள் என்னும் போது வேதத்துல சில இடங்கள்ல நம்பிக்கைக்கு அந்த வார்த்தை, நம்பிக்கைக்கு வார்த்தை, அந்த இருள்ல தூக்கப்படுவாங்க, தூக்கி போடப்படுவாங்க. நம்பிக்கைனா இட்ஸ் எ லைட் ஆஃப் ஹோப். யோசிச்சு பாருங்களேன், இங்க நம்பிக்கை இல்லாதவங்க யாராவது இருக்க முடியுமா? நம்பிக்கைலாம் வாழவே முடியாது. உங்களுக்கு தெரியுமா, குடும்பம் எனக்கு சரியில்லை, போ வேலை பிசினஸ்ல ப்ராப்ளம், வேலையில பிரச்சனை, ஒரு நம்பிக்கை இருக்கு சரியாயிடும், அதனாலதான் நம்ம வாழ்றோம் இல்லைங்களா. உடம்பு கெட்டு போச்சு, நம்பிக்கை இருக்கு சரியாயிடும். நம்பிக்கையே இல்லாத வாழ்க்கை அகோர வாழ்க்கை. இருள் போது ஒரு பெரிய ஒரு பயங்கர நம்பிக்கை இல்லாத நிலைமை, நம்பிக்கை இல்லாத நிலைமை. சாகிற நம்பிக்கையும் இல்லை, செத்தாலும் நல்லது, இல்ல முற்றிலுமா அழிஞ்சு போயிட்டாலும் நல்லது, அதுவே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே இல்லாத இடத்துல அங்க என்ன போட்டிருக்கோம், forever and ever and ever. இதுதான் உன் நிலைமை, forever and ever and ever. நித்தியம் முடிவில்லாத ஒவ்வொரு நரகத்தின் ஏக்கோவ என்ன கேட்டுக்கிட்டே இருக்கும், forever, சதா காலம், சதா காலம், சதா காலம், இதுக்கு முடிவே இல்லையா? ஒருவேளை நரகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு 10,000 கோடி வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு முடிஞ்சு போயிடும், நரகெல்லாம் எரிஞ்சு போயிடும்னா இன்னைக்கு பண்டிகையே கொண்டாடுவாங்க. அப்பா தாங்கிக்கலாம், 10,000 கோடி வருஷத்துக்கு அப்புறம் முடிஞ்சிருமா, தாங்கிக்கலாம். அந்த குட் நியூஸே இல்லை அவங்களுக்கு. எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் இதுதான் நிலைமை, வேதனை வேதனை வேதனையா இருக்க போகுது. இது புறம்பான இருள்னா நம்பிக்கையே இல்லாத ஒரு இடம், நம்பிக்கையே இல்லாத இடம். எத்தனை வருஷம் ஆனாலும் முடிவே இல்லை. ஏன் இப்படி ஆண்டவர் இப்படி ஏன் வச்சிருக்காரு? இதான் இதான் அவருடைய பிளான். இப்படிதான் சில பேர் அங்க போட போற. ஏன் அந்த சராசரமே இன்னுமே பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் ஒரு மியூசியம் மாதிரி வைக்க போறார். இதை பார்ப்பாங்க, எவனுக்காவது பாவம் செய்யணும்ன்ற துணிவு என்ன கூட வரக்கூடாது இதை பார்க்கிறவங்களுக்கு. ஏன் கடவுளுடைய கடவுள் எவ்வளவு கோபமானவர், உக்கரமானவர்னு காட்டுறதுக்கு ஒரு மியூசியம் இது. இதை பார்க்கிற எவனுமே மனசுலயும் நினைக்க மாட்டான், ஆதா மாதிரி மிஞ்சலாம், ஏவா மாதிரி செய்யலாம், அந்த மாதிரி தண்டனை வரப்போகுது, அந்த மாதிரி தண்டனை. அதைத்தான் தூக்கி போட போறாங்க. பாருங்க, ஆயுசெல்லாம் உனக்கு சந்தர்ப்பம் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டு எத்தனை பிரசங்கம் விட்டு ஒரு ஆயுசை முடிச்சிருக்கிறியே, மனம் திரும்பாம இதயம் மாறாத கல்லு நெஞ்சனா வந்து நின்று இருக்கிறியே. எவ்வளோ அது ராஜ்யத்தின் புத்திரங்க, இது சபை மெம்பர்ஸ், உங்களுக்கு தான் இது. நீங்க இந்த விசுவாசம் இல்லைன்னா உங்க நிலைமையத்தான் இது, உங்க ஃபியூச்சர் தான் இது. உங்களுக்கு இந்த நூற்றுக்கு அதிபதி இருந்த உண்மையான விசுவாசம், அதுக்கு இருக்கக்கூடிய ஆவியில் எளிமை, அந்த குணம் இல்லைன்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. ராஜ்யத்தின் புத்திரன், ஏன் நீ பரலோகத்துக்கு போவ, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற, ஏன் பரலோகத்துக்கு போவ, மெம்பரா இருக்கிற, இல்ல அதெல்லாம் ராஜ்யத்தின் புத்திரன் வெளிப்பிரகாரமான அடையாளங்கள். இந்த குணம், இந்த விசுவாசம் இருக்கா, இந்த கனிகள் தருகிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கா, இதாங்க நிலைமை. சத்தியத்தை ஒருபோதும் இதயம் மாற்றுறதுக்கு விட்டதே இல்லை. சரி, தூக்கி வீசப்படுவாங்க, புறம்பான இருள வீசப்படுவாங்க, அவங்களுடைய டைம் பாஸ் என்ன, நித்தியமா என்ன செய்ய போறாங்க அவங்க, என்ன போட்டிருக்கு, பபுள் கம் மென்னுட்டு பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, அழுகையும் பற்கடிப்பும், அழுகையும் பற்கடிப்பு. பற்கடிப்பு தான் என்ன, பற்கடிப்பு சரியான வார்த்தை இங்கிலீஷ்ல நல்லா வருது, பல்ல அரைப்பாங்க, பல்ல அரைப்பு அப்படின்னு போட்டிருக்கலாம், பல்ல அரைச்சி 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 பல்லே அரைக்கிற மிக்சியில் அரைக்கும் இல்லையா, கரகரன்னு சொல்ல, அந்த மாதிரி பல்லு கிரைண்ட் ஆகும். ஏன் அப்படி ஆகும், சில நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன் ஜிஆர்டி ஸ்பெஷல் ஸ்கூல், சில பிள்ளைகளுக்கு அப்படி வரும். ஏன்னா மைண்டில் இருக்கிற டார்ச்சரு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுனால, மைண்டில் இருக்கிற இதனால, சில ஃபிட்ஸ்னால கூட வரலாம். அங்கே பாடி மைண்டு ஆத்மால இருக்கக்கூடிய மகாபெரிய வேதனை, தாங்க முடியாத வேதனையினால பல்ல அரைப்பாங்களாம். வேற என்னதான் செய்யுது, பல்ல அரைப்பாங்களாம். இன்னைக்கு யாராவது அரைச்சுக்கிட்டு இருக்கீங்களா பல்ல, பற்கடிப்பு இன்னைக்கு யாருக்காவது ஏற்படுதா, இல்லையே. நித்தியமா தான் உங்களுடைய ப்ராக்டிஸ், நித்தியமா அது இருக்கிறது, பல்ல அரைப்பாங்க. எவ்வளவு வேதனை, இந்த டார்ச்சரு, பயங்கரமான மென்டல் ஸ்ட்ரெயின், பயங்கர வேதனை, பற்கடிப்பு. இது ஒரு கனவா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் சொல்றதெல்லாம் பொய், நீங்க சொல்றதெல்லாம் பொய் பாஸ்டர், நீங்க கேட்கறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. இவர் சொல்லிட்டு இருப்பாரு, இதெல்லாம் நடக்கிற வேற, இதெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் அப்படியே இருந்துதான் நல்லா இருந்திருக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா தேவ பொய் உரையாத தேவ குமாரன் சொல்லிட்ட நிச்சயமா திருத்தா இருக்கும். ஒரு இடத்துல சொல்லல, திருப்பி திருப்பி மத்தேயு 13:42 ஒரு வாட்டி படிங்களா, உங்க கண்ணால பாருங்க எத்தனை வாட்டி சொல்றாரு. 13:42
அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்.
அழுகையும் பற்கடிப்பும், 50வது வசனம் அதே அதிகாரத்துல படிங்க.
அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்.
அதேதான் 22:13, 24:51, 25:20, லூக்கா 13:28, எல்லாம் 5-6 இடங்கள்ல அவர் திருப்பி திருப்பி எத்தனை தடவை தான் உங்களுக்கு சொல்லணும், புறம்பான வேஷம் போட்டு என் சபையில உண்மையான விசுவாசம் இல்லாம நீ இருந்தீன்னா இதான் உடைய எதிர்காலம். பாத்துக்க, ஸ்கிரீனை திறந்து காட்டுற, உனக்கு காண்டி இந்த மலப்பிரசங்க இருதயம் இல்லைன்னா எத்தனை விதத்தில் நான் உனக்கு சொல்லணும், ஆவியில் எளிமை நொறுங்குண்ட இருதயம் நீதியின் மேல் பசி தாக இவனுக்கு இல்லாம நீயோ ஒரு விசுவாசின்னு நினைச்சுக்கிட்டு ராஜ்யத்தின் புத்திரன் நினைச்சுக்கிட்டு ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா இதான் உன் நிலைமை, இதான் உன் நிலைமை. தள்ளப்படுவார்கள் அங்கே அந்த மூல பாஷையில த வீப்பிங் அண்ட் த நேஷிங் அப்படின்னா இந்த உலகத்திலேயே எங்கேயுமே பார்க்க முடியாது, அது நரகத்துல மட்டும்தான் அப்படி பல்ல கடிப்பாங்களா, வேற எங்கேயுமே அப்படி அழுவ மாட்டாங்களா, அந்த நரகத்துல ஒண்டிதான் அப்படி அழுவாங்களா, அது பிரத்யேகமான இடம் அங்கத்தான் அப்படி நடக்கும், அப்படித்தான் நடக்கும். இதான் முடிவு, இதான் முடிவு. அன்பேரபிள், சொல்லி முடியாத வேதனை இழப்பு. ஏன் அவங்க பற்கடிக்கிறாங்க, ஏன் அப்படி இது பண்றாங்க, ஏன் அப்படி வேதனை படுறாங்க, யோசிச்சு பாருங்க. ஏன் அப்படி, ஏன் எவ்வளோ பெரிய வேதனை அனுபவிக்கிறோன்றது மாத்திரம் இல்லாம சபையில இருந்துகிட்டு ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு எவ்வளோ பெரிய பரலோகத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், எவ்வளவு பெரிய சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. சில நேரத்தில் குதிரை ரேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்வாங்க, ஒபாமா கூட ஒரு ஆட்டி பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு மிஸ் ஃபீலிங் இருக்கே அப்பதான் ஏற்படும். இப்ப தெரியாது, அப்பதான் எவ்வளவு சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டு ஒரு வேசிக்காரன் வேசி அவ பரலோகத்தில் இருக்கிறான், குடிகாரன் வாழ்க்கையெல்லாம் குடிச்சான் அவன் சத்தியத்தை கேட்டு அவன் பரலோகத்தில் இருக்கிறான், எங்க அப்பா அம்மா ஆரம்பத்திலேருந்தே சபையில என்னை வளர்த்தாங்களே நான் போய் நரகத்துக்கு போயிட்டேனே அப்படின்ற பற்கடிப்போடு மிஸ் பண்ணிட்டோமே, சபையிலிருந்து மிஸ் பண்ணிட்டோமேன்ற பற்கடிப்பு. அது மாத்திரம் இல்ல, பற்கடிப்பு கோபத்துல கூட வரும் இல்லைங்களா, பற்கடிப்பு கோபத்துல வரும். புருஷன் மனைவியை பார்த்து பற்கடிப்பாருங்க, மனைவி புருஷனை பார்த்து பற்கடிப்போம், ஐயோ இந்த மாதிரி புருஷன் கிடைச்சதுனால தானே நான் இன்னைக்கு நரகத்துலங்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்தாலே நல்லா இருந்துச்சு, மகன் வந்து அம்மாவை பார்த்து பற்கடிப்பு, ஐயோ உனக்கு வயத்துல நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்ட நாள் அப்படின்னு உங்களால தான் நான் இன்னைக்கு நரகத்துல இருக்கிறேன். இந்த உலகத்துல ஒருத்தான் இந்த உறவெல்லாம் இந்த அன்பெல்லாம் பாருங்களேன், இந்த உலகத்தோட ரிலேஷன்ஷிப் மாறிடும் தெரியுமா. பரலோகத்துல ஆண்டவர் வந்து ஒரு விசுவாசி அம்மாவா இருந்தா, புள்ள வந்து அவிவிசுவாசியா இருந்தா, ஆண்டவர் நீ சபிக்கப்பட்டவன் அக்னிக்கடலுக்குள்ள போ அப்படின்னா பின்னாடி இந்த ஆமேன்னு ஒரு பெரிய சத்தம் கேட்கும், அது யாரா இருக்கும் தெரியுமா, அவங்க அம்மா தான் ஆமேன்னு சொல்லும். ஏன்னா பரலோகத்தெல்லாம் உறவுக்கு மாறி போயிடும், இந்த உலகத்தோடு உறவுக்கு மாறி போயிடும். நீங்க நினைச்சுக்காங்க எங்க அம்மானால நான் பரலோகத்துக்கு போவேன், அவங்க இதுல இல்ல, உனக்கு சொந்த விசுவாசம் இருக்கா, நீ மனம் திரும்பி இருக்கியா, நீ மாறி இருக்கிறியா, அதைத்தான் பாப்பார் இன்னைக்கு. ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து பற்கடிப்பு, ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து பற்கடிப்பு, பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்து, இன்னொரு சில பேர் படிக்கடிப்பாங்க, இன்னைக்கு சில பேர் வந்து பாவத்துல மெதிர்ந்து கொண்டு இருக்காங்க இல்லைங்களா, ரேபிஸ்ட் 6 குழந்தைன்னு கூட பாக்குறது இல்ல, அங்க பாக்குறது இல்ல, இங்க சந்தோஷமா போன் எடிக்ஸ், வயசுக்கு தெரியல குடும்பத்துக்கு தெரியல அப்பா அம்மாவுக்கு தெரியல, வாயை திறந்துகிட்டு மொபைல்லையும் இருட்டுல உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஆளு வாய் திறந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் அவங்க இன்னைக்கு எவ்வளவு வாய் திறக்கிறாங்களோ அன்னைக்கு அவ்வளவும் வாயை மூடி பற்கடிப்பாங்க. எத்தனை யாரை பார்த்து பற்கடிப்பாங்க, யாரை பார்த்து இன்னைக்கு வாய் கடிக்கிறாங்களோ அவங்கள பார்த்தா பற்கடிப்பாங்க, உன்னாலத்தானே நான் கெட்டேன், அவங்களும் இருப்பாங்க நீயும் வந்தியே அப்படின்னு ரெண்டு பேரும் அங்க பற்கடிப்பாங்க. எல்லாம் அங்க நடக்கும், அங்க பார்ப்போம், இங்க பாக்குறது இல்ல, அங்க நடக்கும் பற்கடிப்போம் வேதனையும், உன்னாலத்தானே நான் இங்க இருக்கிறேன். இதை பத்தி வேற என்ன சொல்லணும், யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் ரொம்ப நான் உங்களை எச்சரிக்கிறேன், கோபம் வரப்போது, சூரியன் அஸ்தமிச்சுட்டு இருக்கு, சில பேருடைய வாழ்க்கை ஆயுசு முக்கா முடிஞ்சிருச்சு நம்மள இல்லைங்களா, என்ன எத்தனை காலம் வாழ்வோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். இரு சாயங்காலம் வந்துருச்சு, சில பேருக்கு சாயங்காலம் தான், இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் வாய்ஸ். இதான் நித்தியம், இதான் நித்தியம் உண்மை. நீங்கள் எங்கே இருக்க போறீங்க? ஆபிரகாமோடு அந்த நூற்றுக்கு அதிபதி மாதிரி விசுவாசிச்சு அங்கே இருக்க போறீங்களா? புறம்பான இருளில் தள்ளப்பட்டு அழுகையும் பற்கடிப்போ இருக்க போதா? அது சிம்பிளாக சொல்லியிருக்கலாம், கண்ணீரோடு சொல்லணும். அதான் இது உண்மைங்க. சத்தியமே உருவெடுத்த தேவகுமார்னு உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்கிறார். இன்னமும் மாறாமல் இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க, இன்னமும் மாறாமல் இருக்கலாமா? சாயங்காலம் வந்துருச்சு, நம்ம வயசை வேந்தா டைய போட்டு மறைக்கலாம், வியாதியை நிறுத்த முடியுமா, மரணத்தை நிறுத்த முடியுமா? வந்துடுமே நமக்கு சீக்கிரம், வந்த பிறகு இதை நம்ம சந்திச்சு ஆகணுமே. இன்னுமே இன்னைக்கு அவர் சத்தத்தை கேட்டா அவங்க இதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இன்னைக்கு கடினப்படுத்தினா அது இன்னும் கடினப்பட்டு போவோம், இன்னும் கடினப்பட்டு போவோம். அதுக்கப்புறம் அதை மாற்றவே முடியாது. சாவு படுக்கையிலேயே மாறப்போகுது இருதயம். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு அது மாறலன்னா ஆண்டவர் ஏன் கொடுமையா பேசுறாரு தெரியுமா? இந்த மாயையும் பாவமும் நம்ம இதயத்தை கடினப்படுத்திச்சுன்னா கஷ்டம். நம்ம பாவங்களெல்லாம் நினைச்சு இந்த மாதிரி நம்ம போயிடுவோமான்னு நினைச்சு நம்ம இதயம் சுக்குநூறாயும் உடைஞ்சு மெதுவாகணும். மெதுவாகலன்னா இல்லை, ஒண்ணுமே நடக்காது, ஒரு எழுப்புதலும் வராது. ஒரு 3 மாசம் யோசிச்சு பாருங்க, நீங்க மெம்பரா இருந்தாலும் 3 மாசத்துக்கு முன்னாடி உங்க இதயம் உடைஞ்சு கண்ணீரோடு ஆவியில் எளிமையா நீங்க அழுதுருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? துயரப்பட்டிருக்கீங்களா? அப்படி துயரப்படலன்னா உங்க இதயம் கடினப்பட்டுக்கிட்டு போகுது. இது அசாதாரணமா விட்டுறாதீங்க, இதை சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க ராஜ்யத்தின் புத்திரரா நீங்க போயிருவீங்களா? உங்க பாவங்களுக்கு நடக்க விடுங்க. உங்க முன்னாடி 40 வருஷம், 30 வருஷம், 25 வருஷம் செஞ்ச பாவங்கள் உங்க முன்னாடி வரட்டும். அந்த பாவங்கள் உங்க இதயத்தை உடைக்கட்டும். உடைச்சி இதயம் உடைஞ்சு மனம் திரும்பினாதானே நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். யோசிச்சு பாருங்க, விட்டுறாதீங்க. இதயம் கடினப்பட்ட விட்டுறாதீங்க. வேற என்னமே சாவு படுக்கையில வந்து நான் எவ்வளவுதான் ஜபம் பண்ணலாம், உங்க முடிவு சீல் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் திருந்தணும். இது ஆண்டவர் கொடுமையா ஏன் நம்ம பேசுற? நம்ம இதயம் உடையணும், நம் பாவத்தை நினைச்சு அழுவணும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ரிமம்பர், உங்க பாவத்தின் ஆவிகள் ஞாபக சக்திகள் உங்களை வந்து உடைச்சி இதயத்தை அசையுங்க. மந்தமா இதயத்தை விடாதீங்க, அதை அழுவ வைங்க, அதை கடினப்படுத்தாதீங்க. இன்னைக்கு அவர் சத்தத்தை கேட்டா இந்த பிரசங்கத்தை மறக்க கூடாதுன்றதுக்காகவே அந்த அற்புதத்துக்கு முன்னாடி சொல்றார். அப்புறம் 13வது வசனத்தை என்ன சொல்றாரு? அந்த நாளிலே சொஸ்தமானான், விசுவாசம் அவனை சுகப்படுத்தும், விசுவாசத்துக்கு ஏற்றபடியே உனக்கு நடக்கட்டும் அப்படின்றார். ஏன் இந்த பிரசங்கத்தை கொடுத்துட்டு ஏன் அதை கொடுக்கணும்? நமக்கும் அதை பேசுறார், உங்களுக்கும் அதை பேசுறார். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் அதை பேசுறார். நீங்க இன்னைக்கு உங்க இதயம் அகோரத்தை அதனோட கடினத்தை உணர்ந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் மோசமானவன், எனக்கு என் இதயம் கடினப்பட்டு போகலாம், நீங்க அதை மாத்தலன்னா மாற முடியாது ஆண்டவரே, என் இதயம் மோசமா இருக்குது ஆண்டவரே, நான் ராஜ்யத்தின் புத்திர மாதிரி நாடகம் பண்றேன் ஆண்டவரே, உண்மையான விசுவாசம் என்கிட்ட இல்ல, ஆவியில் எளிமை என்கிட்ட இல்ல ஆண்டவரே. இன்னைக்கு விசுவாசத்தோடு அவரை நாடி இங்க அவர் வந்திருக்கிறார். இங்க 2-3 பேர் இருக்காங்களோ, நான் அங்க இருக்கிறேன். நரகத்துல அவர் இருக்க மாட்டாருங்க, அவருடைய சுவிசேஷம் அழைப்பு இருக்கார். ஒரு மினிட் பிரசங்கம் உங்களுக்கு இல்ல அங்க, இங்க அவர் வந்திருக்கிறாரு, இங்க அவர் கூப்பிடுறார். இங்க நீங்க வந்தீங்கன்னா வீட்டுக்கு போ, உன் விசுவாசத்தின்படியே அவர் உன்னை சுகப்படுத்துவார். அவரை நம்பி நீங்க போவீங்களா? இன்னைக்கு மனம் திரும்பி அவர்கிட்ட மன்றாடுவீங்களா? அவங்க இதயத்தை உடைப்பீங்களா? உடைச்சு வீட்டுக்கு போ, உடனே நீ சுகமடைவா. பாருங்க, உடனே அவர் சொன்ன அந்த க்ஷணமே 1 நிமிஷம் அவரால் மாத்திர முடியும். ஏன் நம்ம டிலே? ஏன் இந்த நித்தியத்தை நம்ம நோக்கி போகணும்? யோசிச்சு பாருங்க, இது நமக்கு பேசுது. நீங்க இன்னைக்கு உணர்றீங்களா? உங்களுடைய உங்களுக்கு முன்பதாக வர்றதுக்கும் நான் தகுதி இல்லை ஆண்டவரே, என் வீட்டுக்கு நீ வர்றதுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே அப்படின்னு உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கும் போது, அந்த குஷ்டரோகி விசுவாசிச்ச மாதிரி, இந்த 100க்கு அதிபதி விசுவாசிச்ச மாதிரி, நம்ம மனம் உடைஞ்சு அவருக்கு முன்பதாக இதை உடைஞ்சு வரும்போது, நீ வீட்டுக்கு போ, இந்த நாள் உன் விசுவாசத்தின்படி உனக்கு சுகம் கிடைக்கும். வெறுமையா வீட்டுக்கு போகலாம், ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், இயேசுடைய சுகத்தை வாங்கிட்டு போவோமா? இதெல்லாம் கேடுகெட்ட இருக்கு, கடினப்பட்ட இருக்கு. அந்த பாவத்தை நினைச்சு உடைச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட சுகத்தை வாங்கிக்குவோம், அவரு சுகத்தை படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனே, இந்த வேலையிலையும் உங்களுடைய கம்பீரமான வசனங்களை நாங்கள் பார்த்தோம். இதை சாதாரணமா நாங்கள் பேசியிருந்தாலும் இது நித்திய உண்மை. நித்தியத்தின் உண்மை. நாங்க கொஞ்சம் இந்த உலகத்தை விட்டு வெளியே போனாலே இந்த பிசாசு இந்த சத்தியத்தை எங்ககிட்ட இருந்து மறைச்சிட பார்க்கும். ஆண்டவரே, இதோ விதைக்கப்பட்ட விதையை தேவரீர், ஆவியானவரே, நீர் மட்டும்தான் ஒரு உள்ளத்தில் இதை பயன்படுத்தி இதயத்தை உடைக்க முடியும். ஆவில் எளிமை உள்ளவர்களா அவங்கள மாற்ற முடியும். என்னுடைய பலவீனங்களெல்லாம் நான் பேசியிருந்தாலும் ஆண்டவரே, நீர் இதை பயன்படுத்தும்படி ஜெபித்து நாங்கள் எல்லோருமே அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய மாதிரியை பின்பற்றி ஆவியில் எளிமை உள்ளவர்களாக, துயரப்படுகிறவர்களாக, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்துவுடைய பெரிய மகத்துவத்தை நம்புனவர்களாக, அவருடைய அதிகாரத்தை நம்புகிறவர்களாக மாற எங்கள் இருதயத்தை உடையும் ஆண்டவரே. எங்களுக்கு விசுவாசத்தை, உண்மையான விசுவாசம் உள்ளவர்களாக வாழ அவருடைய கனிகள் எங்கள் வாழ்க்கையில் தெரிய எங்களை நடத்தும். ஒருபோதும் எங்களில் யாருமே ராஜ்யத்தின் புத்திரராக இருந்து இத்தனை பிரசங்கங்கள் கேட்டு இத்தனை வருஷம் சபையில் இருந்து கடைசியில் புறம்பான இருளில் தூக்கி வீசப்பட்டு அழுகையின் பற்கடிப்பும் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவர்கள் போகாதபடிக்கு ஆண்டவரே இறக்கம் பாராட்டும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே. நான் போட்டிருக்கிறேன் கடைசி பாடல்.